மனம் போல் வாழ்வு என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். உள்ள தனியது உயர்வு என்று வள்ளுவம் சொன்னது. வாழ்க்கையில் உயர உள்ளத்தில் உயர்வு வேண்டும். தாழ்மையை அகற்றுவது பற்றி நூலாசிரியர் சொல்கிறார்.
அன்புள்ள தம்பி, திட்டமிட்டு செயற்பட்டு சோம்பலின்றி உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் பலவற்றை முன்னால் சில கடிதங்களை உனக்கு விளக்கியிருக்கிறேன். இந்த கடிதத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை உனக்கு விளக்க எண்ணுகிறேன். தம்பி, ஒரு மனிதன் என்னதான் திறமைசாலியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை அவனிடம் அமைந்து கிடந்தால் அவனுடைய மற்ற சிறப்பு இயல்புகள் அத்தனையும் பாழாகிவிடக்கூடும். தங்களை பற்றி தாங்களே இழிவாக நினைத்துக் கொள்வது சிலருடைய இயல்பு. இந்த இயல்பினைத்தான் தாழ்வு மனப்பான்மை என்று குறிப்பிடுகிறேன். இப்படிப்பட்ட மன இயல்பு படைத்தவர்கள் வாழ்க்கையில் தென்படும் சங்கடங்களை எதிர்த்து நின்று சமாளிக்க முடியாமல் திணறும் சமயத்தில் மிகவும் பலவீனமடைந்து செயலிழந்து ஓய்ந்து விடுவார்கள். இத்தகைய மக்கள் தாங்கள் இந்த உலகத்திலேயே வாழ தகுதியில்லாதவர்கள் என்றும், தங்களுடைய திறமை வாழ்க்கைக்கு சற்றும் பயன்படாது என்றும், தங்களை போன்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்பதாகவும் எண்ணி மனச்சோர்வு அடைந்து விடுவார்கள். தம்பி, இப்பொழுதெல்லாம் பத்திரிகைகளை புரட்டி பார்த்தால் பெரும்பாலும் தற்கொலை, கொலை, கற்பழிப்புகள் போன்றவைகள், சிமெண்ட், உணவுப் பொருட்கள், உயிர்காக்கும் மருந்துகள் போன்றவற்றில் கலப்படம் செய்தல் ஆகிய கொடுமைகள்தான் கண்களில் அதிகமாக தென்படுவதை கவனித்திருப்பாய். தற்கொலை செய்து கொண்டு உயிர் விட்டவர்களின் வாழ்க்கை விவரத்தை கூர்ந்து நோக்கி ஆராய்ந்தால் இந்த தற்கொலைவாதிகள் எல்லோரும் தாழ்வு மனப்பான்மை கொண்ட பரிதாபத்துக்குரியவர்கள் என்கிற உண்மை புலப்படும். இவர்களிடம் தன்னம்பிக்கை சிறிதாவது அமைந்திருந்தால், அல்லது தங்களிடம் அமைந்துவிட்ட துரதிருஷ்டம் பிடித்த தாழ்வை சிறிதாவது நீக்கிக் கொள்ள அவர்கள் முனைந்திருந்தால் சாக நினைத்திருக்க மாட்டார்கள். கொலை கொள்ளைகளுக்கு நம் நாட்டின் நீதிமன்றங்கள் பல குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த சட்டத்தின் பெயரால் தக்க தண்டனை அளிப்பதில்லை. உதாரணமாக, ஒரு திருட்டு குற்றம் நிகழ்ந்து விடுகிறது. பின்னர் அவர்கள் நம்முடைய காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் 3 மாதமோ அல்லது 6 மாதமோ தண்டனை கிடைக்கிறது. ஆனால் இவர்களது இந்த குறுகிய கால சிறைவாசத்திற்கு வருமானமாக ஏற்கனவே கணிசமான தொகை இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. இப்படித்தான் கற்பழித்தவனுக்கும் கொலை செய்தவனுக்கும் நேரடி சாட்சியங்கள் இல்லை என்கிற காரணத்தினால் சில தப்பித்து விடுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் சட்டத்தின் பிடியில் பல ஓட்டைகள் இருப்பதுதான் என்பதை நீ சுலபமாக புரிந்து கொள்வாய் என நம்புகிறேன். கொள்ளை கொலைகாரர்கள் ஒருவரையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ தான் கொலை செய்கிறார்கள். ஆனால் இந்த கலப்படக்காரர்களோ ஒரு சமுதாயத்தையே கொலை செய்கிறார்கள். இவர்களை தக்க தண்டனை என்ற பெயரால் சாதாரணமாக தண்டிக்கக்கூடாது. அவர்களை கூண்டோடு அழித்துவிட வேண்டும். நம்பிக்கையும் பாதுகாப்பும் மற்ற ஒரு சூழ்நிலையில் திண்டாடும் மக்களை கூர்ந்து நோக்குவோமானால் ஒரு உண்மையினை நாம் புரிந்து கொள்ள முடியும். அத்தகையவர்கள் கல்வி அறிவு பெறாதவர்களாக இருப்பார்கள். உழைத்து பிழைக்க பின்வாங்கும் மனப்போக்குடையவர்களாக விளங்குவார்கள். வாழ்க்கையில் இன்று நமக்கு கிடைக்கும் கல்வி வெறும் உத்தியோக நோக்கத்துடன் தான் அளிக்கப்படுகிறது என்று முன்னதாகவே ஒரு கடிதத்தில் உனக்கு உணர்த்தியிருக்கிறேன். ஒரு முறையான கல்வி கற்றவர்கள் சிரமப்பட்டு சிபாரிசு தேடியாவது ஒரு வேலையில் அமர்ந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள். படித்தவர்கள் எல்லோருக்குமே வேலை கிடைத்து விடுகிறதா என்பது வேறு பிரச்சனை. வேலை கிடைக்கலாம் என்கிற நம்பிக்கையாவது அவர்களிடம் ஒட்டி கிடக்கிறது. அரைகுறை படிப்பாளிகளுக்கோ உத்தியோகம் பெறவும் வாய்ப்பில்லை, வேறு தொழிலை செய்யவும் தெரியாது. இந்த பயங்கர சூழலில் சிக்கி தடுமாறுபவர்கள் மிகவும் சுலபத்தில் மனச்சலிப்பு அடைந்து விடுகிறார்கள். இந்த சலிப்பு திகைப்பு ஒருவித பீதியை அவர்கள் உள்ளத்தில் விதைத்து விடுகிறது. தம்பி, இத்தகைய தாழ்வு மனப்பான்மை படைத்த கோழைகளுக்கு நான் கூறக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையை பார் என்பதுதான். நான் பள்ளியில் பெற்ற கல்வி அறிவு என்ன என்பதை பற்றி பலமுறை உன்னிடம் நேரில் சொல்லியிருக்கிறேன். மிக சாமானியமான கல்வி பெற்ற நான் மிகச்சிறந்த படிப்பாளிகள் பட்டதாரிகளை விட உயர்ந்த நிலையில் என்னுடைய வாழ்வை இன்று அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி யோசித்துப்பார். என்னை பற்றி, என்னுடைய சக்தி பற்றி நான் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அதற்கு அடிப்படை. மிகவும் தாழ்ந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கை இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் அந்த நேரத்திலும் கூட நான் என் திறமை பற்றி மிகவும் உயர்வான மதிப்புதான் கொண்டிருந்தேன். தெளிவாக திட்டமிடல், நிறைவேற்ற சலிக்காத உழைப்பு ஆகிய இவை என்னுடைய சிறு பருவத்து இயல்பு. அந்த மிகச்சிறந்த இயல்புதான் இன்று வரை என்னை தொடர்ந்து ஊக்கிக் கொடுத்து மேலும் உயர்த்துகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தம்பி, உழைக்க வேண்டும் என்பதில் ஒருவித ஆவேசமும் உற்சாகமும் கொண்ட யாருமே உலகத்தில் தாழ்ந்தவர்கள் அல்லர். அவர்கள் எந்த நிலையிலும் தாழ்ந்துவிட மாட்டார்கள். தாழ்வு மனப்பான்மைக்கு இலக்காகி திண்டாடும் மக்கள் உழைக்க அஞ்சுபவர்கள், பின்வாங்குபவர்கள் என்பதை திட்டவட்டமாக கூற முடியும். தாழ்வு மனப்பான்மை தோன்றுவதற்கு உழைப்பில் சிரத்தை இல்லாதது மிக முக்கிய காரணம் என்று சொன்னேன். அவ்விதமான மனப்பான்மை ஏற்படுவதன் அடிப்படை என்ன என்பதை சற்று பார்ப்போம். குழந்தை பருவத்தில் மனிதன் வளர்க்கப்படும் விதமும் தாழ்வு மனப்பான்மை தோன்ற காரணமாக அமையக்கூடும். அளவுக்கு மீறிய செல்லம் கொடுத்து வளர்க்கப்படும் குழந்தைகள் எதிர்காலத்தில் தன்முனைப்பற்றவர்களாக மாறிவிடுவதுண்டு. பிறருடன் கலந்து பழகும் மன இயல்பு பெறாதவர்கள், தனிமை வாழ்வில் இன்பம் காண்பவர்கள் அநேகமாக தாழ்வு மனப்பான்மை பெற்றவர்களாகத்தான் காட்சி தருவார்கள். வாழ்க்கைக்கென ஓர் லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முதலில் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் மகத்தானதாக, மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். குழப்பம் ஏதுமின்றி அந்த லட்சியத்தை பற்றி திட்டமானதொரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். அடுத்த கட்டமாக அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேற பிடிவாதமான உழைப்பில் ஈடுபட வேண்டும். தற்காலிகமாக ஏற்படும் பலன் என்ன என பார்க்காமல் ஓய்வு ஒழிச்சலின்றி உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த லட்சிய சித்திக்கு உதவாத, தடைபோடக்கூடிய சிந்தனையை, பேச்சை ஒதுக்கிவிட்டு ஒரே நோக்கத்துடன் உழைத்து மேலே செல்ல வேண்டும். தம்பி, இந்த பிடிவாதமான உழைப்பு தாழ்வு மனப்பான்மையை போக்கிவிடும். அதே நேரத்தில் லட்சிய எல்லை நோக்கி உன்னை தள்ளிக் கொண்டு செல்லும். இறுதியில் நாம் வாழ்க்கையில் மிக நல்ல நிலையினை எட்டிப்பிடித்து விடுவோம் என்பது உறுதி. உன் அன்பு தமையன்.